கேள்விகளுக்கு வரும். கேள்வி என்ன சொன்னீங்க? முதல் கேள்வி என்னன்னா, ஒருத்தர் பள்ளிவாசல் இருக்காரு, பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறார், பள்ளிவாசல தொழக்கூடிய அந்த சப்தம் வந்து பக்கத்து வீட்டில் கேட்குது, அதை பின்பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜமாத்தாக தொழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தொடர்ந்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் தனியாக ஜமாத் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பள்ளியில் நடக்கக்கூடிய ஜமாத்துடைய தொழுகையை வைத்து வீட்டிலிருந்தோ மற்ற இடங்களில் இருந்தோ என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஒரு ஜமாத்தோடு ஒரு இடத்துல தொழுகணும் அப்படின்னா அது அந்த பள்ளியினுடைய எல்கையாக இருக்கணும். அந்த பள்ளியினுடைய எல்கையாக அந்த பள்ளிக்கு உட்பட்ட இடமாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இமாமை பின்பற்றி நம்ம வந்து தொழலாம். இல்லை பள்ளி வேற வீடு வேற அப்படின்னு இருக்கும் பொழுது வீட்டு பக்கத்தில் இருக்கு கிராத்து வந்து மைக் இல்லாமல் ஓதுனா கூட கேட்குது அப்படின்னாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, பரதான தொழுகை உபரியான தொழுகை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. பரதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் தொழவே கூடாது. பரத தொழுகணும்னா எங்கே தான் வரணும், பள்ளிக்கு தான் வரணும். அதனால வந்து வீட்டில் தொழுகிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் என்ன செய்யுது, நம்ம அடிபட்டு போகுது. அதனால வீட்டில் இமாமை பின்பற்றி தொழுவதும் இருந்தாலும் சரி, தனியாக தொழுவதாக இருந்தாலும் சரி, பரதான தொழுகையை வீட்டில் ஏதாவது நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தாலே தவிர என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுகலாம். இப்போ கியாமில்லை நடக்குது, அது சுன்னத்தான தொழுகை தானே, நான் ஏன் வீட்டில் அங்கிருந்து இந்த ஜமாத்தோட பின்பற்றி தொழக்கூடாது அப்படின்னு தொழலாமா அப்படின்னா தொழக்கூடாது. ஏன்னா அது வந்து பள்ளியினுடைய எல்கை அல்ல, பள்ளியினுடைய எல்கையோ வரையறையோ அது கிடையாது. ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒருவர் இமாமை பின்தொடர்ந்து தொழுவது என்பது பள்ளிக்கு உட்பட்ட இடமாக இருக்கணுமே தவிர பள்ளியை தாண்டி அந்த பள்ளியுடைய எல்கையை தாண்டிய இடமாக இருந்தால் அதுக்கு அனுமதி கிடையாது. பெண்கள் ஜமாத்தாக தொழலாமா அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கு ஜமாத்து கடமை இல்லை. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு ஜமாத்தெல்லாம் என்னது கடமையெல்லாம் கிடையாது. அவங்க வந்து தனித்து தொழுதாலும் அவங்களுக்கான நன்மை என்பது பிரத்யேகமானது, அதை வந்து அல்லாஹு தாலா தந்துருவான். சரி, இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கூட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜமாத்தை தொலைவைக்கலாம், தொழுகலாம். ஆனால் தொலைவைப்பவர் ஆணாக இருக்கணும். தொலைவைக்கிறவர் முன்னால் நின்று ஒரு ஆணாக இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜமாத்து நடத்தி தொலை வைக்கணும். பெண்களே பெண்களுக்கு ஜமாத்து நடத்தலாமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றா நடத்திக்கலாம். வழமையாக ரமலான் மாதம் முழுக்க பெண்களுக்கு பெண்களே இமாமத்து அப்படிங்கிற அடிப்படையில் ஜமாத்து நடத்துறதுக்கு அனுமதி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கூட்டாக இருக்கிறாங்க, யாருமே இல்லை, அந்த அடிப்படையில் நம்ம நடத்தலாம் அப்படின்னா நடத்திக்கலாமே தவிர, வழமையாக பெண்கள் ஜமாத்து நடத்துறதுக்கும் அதுக்கென்று பிரத்யேகமான இடத்தை ஒதுக்கி வீடுகள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ ஒரு பெண் இமாமத்திலிருந்து மற்றவங்களாக மாமூம்களாக இருந்து தொழுவதற்கு மார்க்கம் எந்த வழிகாட்டுதலையும் நமக்கு காட்டித்தரல. அப்படி தொழுகிறதா இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுதுக்கலாமே தவிர, அப்படி தொழும்போது கூட இமாம் பின்னால் நிற்காமல் வரிசையிலே நின்று என்ன செய்யணும், தொலை வைக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அது ரெகுலராக செய்யக்கூடாது. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? ஆன்லைன் கேள்வி. கேள்வி என்ன அப்படின்னா, வட்டிக்கு ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், கடன் வாங்கினவரை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாரு, அதற்கான பொறுப்பாளர் இருக்கிறார். அந்த பொறுப்பாளர் மீது கடமை கடன் மட்டுமா அந்த கடனுக்கான வட்டியுமா அப்படின்னு கேட்டால், அந்த பொறுப்பாளருக்கான கடமை என்பது கடன் மட்டும்தான், அந்த கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டிய கடமை இல்லை. ஏன்னா வட்டி என்பது ஹராம், அந்த அடிப்பில் என்ன செய்ய முடியாது, அவர் அதை செலுத்துவதற்கோ அதற்கான முயற்சி எடுப்பதற்கோ என்னது கண்டிப்பாக செய்யக்கூடாது. அவர் கடனை மட்டும் அடைத்தால் போதுமானது. இப்போ வந்து வங்கியில் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தாலும், யதார்த்தம் மார்க்கம் சொல்லக்கூடிய நடைமுறை என்ன, பொறுப்பேற்றுக்கொள்வோர் வட்டி கடனுக்கு மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியுமே தவிர வட்டிக்கு என்ன செய்ய முடியாது, அவர் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது, கூடவும் கூடாது.
அல்லாஹ் அல்லாஹ்வின் பூதரத்தை யார் அகற்றி வைக்கிறார்?
அதாவது என்னன்னா, ரகசியம் பேசுறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குரான் வசனங்கள் வந்து இருக்குது. ரகசியம் பேசுறத பத்தி அல்லாஹு தஆலா குரான்ல சொல்றான், லா ஹைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ் அப்படிங்கிறான். ரகசியம் பேசுவதில் நன்மையே கிடையாது. குரான்ல என்ன சொல்றது என்னன்னா, ரகசியம் பேசுவதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. மூன்று விஷயத்திற்காக ரகசியம் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இல்லா மன் அமர பிஸதகத்தின், ஒன்று என்னன்னா ஒருத்தர் வந்து தர்மம் செய்வதற்காக ரகசியம் பேசுறார், அது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அனுமதிக்கப்பட்டிருக்கு. தர்மம் செய்வதற்காக ரகசியம் பேசுறார் அப்படின்னா தாராளமாக பேசலாம். இல்லாமல் நம்ம நம்பி சதக்கத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ். அடுத்து என்ன செய்யறார், நல்ல காரியங்கள் செய்வதற்காக என்ன செய்யறார் அப்படின்னா ரகசியம் பேசுறார், அதுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் வந்து அனுமதிக்குது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு பேருக்கு மத்தியில் வந்து இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ரகசியம் பேசுகிறார் அப்படின்னா இந்த மூணுமே வந்து கூடும் அப்படிங்குறது. இந்த மூணில் தான் என்ன செய்யுது அப்படின்னா நன்மையும் இருக்குது, மற்ற எதுலேயும் என்ன செய்யறதில்லை, நன்மைகள் இல்லை. ரகசியம் பேசுவதில் நன்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, லா ஹைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ கேள்வி என்னென்னா, அல்லாஹுடைய தூதர்கிட்ட நீங்கள் ரகசியம் பேசுனீங்க அப்படின்னா தர்மம் செய்துவிட்டு ரகசியம் பேசுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் இருக்கு. யா ஐயுஹல்லதி நாமனும் நம்பிக்கையாளர்களே, இதா நாஜெய்த்துமுர் ரசூலு, நீங்கள் இதா நாஜெய்த்துமுர் ரசூல, நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு ரகசியம் பேச விரும்பினால், ஃபக்கத்திமு பைனயதை நஜுவாக்கும் சதகாத், உங்கள் ரகசியத்துக்கு முன்னால் முன்னதாகவே ஏழைகளுக்கு ஏதேனும் தானம் செய்து விடுங்கள். தாலிக்க ஹைருல்லக்கும் வத்துகர், அது உங்களுக்கு சிறந்ததாகவும் பரிசுத்தமானதாகவும் என்ன செய்யும் இருக்கும். ஃபை இல்லம் தஜிது ஃபைன்னல்லாஹ் கஃபூரு ரஹீம், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறான். என்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தூதர்கிட்ட வந்து ஒரு ரகசியம் பேசுகிறார் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப, அவர் ஏதாவது தவறிழைத்ததற்கான வாய்ப்பு இருக்கும். அவர் தவறு இழைத்தவர் தான் என்ன செய்வார், ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட ரகசியமாக என்ன செய்வார், நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், முறையிடுவதற்காக வருவார். அப்படி வரும்போது அந்த வர்றதுக்கு முன்னாலே ஒரு நன்மையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதுக்கு பரிகாரத்திற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா வந்து அதை சொல்லி காட்டுறான். அதனுடைய காரணம் அதுதான். ஏன்னா ரகசியம் பேச ஒருத்தர் வராரு, அல்லாஹுடைய தூதர்கிட்ட வராரு, ரொம்ப ரகசியமாக சொல்கிறாரு அல்லாஹுடைய தூதரே, பள்ளிவாசலுக்கு உள்ளே போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளே போகும்போது சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர், நான் தவறுதலாக ஒரு பெண்ணிடத்து ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன், பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் ஒன்றுமே சொல்லாமல் தொலை போயிடுறாங்க. இவரும் என்ன செய்கிறாரு, தொலை போயிடுறார். சரிங்களா? அப்போ தொழுத பிறகும் என்ன செய்கிறாரு, அல்லாஹுடைய தூதருக்காக வந்து காத்திருந்துட்டு, அல்லாஹுடைய தூதரை இப்படி ஒரு தவறு வர நான் தவறுதெல்லாம் செஞ்சிட்டேன், வேணும்னே செய்யலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அதான் தொழுதுட்டேல அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருப்பான் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா ரகசியம் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் இறை தூதர்கிட்ட வரும் பொழுது அவன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சனால அந்த தவறுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது கேட்க தான் என்ன செய்வான், அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவர் வருவார். அதனால் வர்றதுக்கு முன்னாலே ஏதேனும் தர்மங்கள் செய்து வந்தார்னா அந்த தவறுக்கு அது பரிகாரமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா வந்து இதை சொல்கிறான். இதில் ஒன்றுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, தர்மம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் அதுதான், அதை தான் வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து இங்கே வந்து நமக்கு சொல்லி காட்டலாம். அதாவது ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில நிகழ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் தான் இது. இப்போ வந்து ஒரு மனிதர் ஒரு அந்நிய பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்வது என்பது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. ஒரு அறியாமை இஸ்லாம் தெரியாமல் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கிறதுக்கு முன்னால் ஒருவர் ஒரு தவறு செய்யும்போது அதுக்கான ஒரு பரிகாரமாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கும். அப்படி தான் நம்ம அந்த நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டின அந்த ஹதீஸை நம்ம அப்படி தான் எடுக்கணும். வேறு விதமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம யோசிச்சிடக்கூடாது. அதாவது என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லை, அதாவது திருமணம் முடிப்பதற்கான வயது என்ன, நிபந்தனை என்ன, ஒருத்தர் எந்த வயசில் வந்து திருமணம் முடிக்கலாம், எந்த வயசு வரைக்கும் திருமணத்தை முடிக்காமல் வந்து காலம் தாழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே வைக்கப்படுது. அதோடு சேர்த்து ஒருத்தர் திருமணமே முடிக்காமல் மூத்தா போயிட்டார்னா அவர் வந்து இறை நம்பிக்கையில் வந்து இன்கம்ப்ளீட் ஆனவராக மரணித்தவராக பார்க்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து சகோதரர் கேட்குறார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து வாங்கிகொள் அயாமா மின்கும், திருமணத்துக்கான ஒரு ப்ரொசீஜரை வந்து அல்லாஹ் சொல்கிறான். உங்களை யார் திருமண வயசு அடைகிறாங்களோ, திருமண வயசு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விதமாக இருக்கும், ஆண்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், பெண்களுக்கு ஒரு விதமாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமண வயதை அடைந்து தன்னுடைய பிள்ளையாகவோ தன்னுடைய பொறுப்பிற்கு கீழாகவோ இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் திருமணம் முடித்து வைங்க. அவர் திருமணத்துக்கு எலிஜிபிளாக இருக்கிறார், அவருடைய வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வயசு, ஒரு 23 வயசு தாண்டி 24-25 வயசில் வந்து இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு சராசரியாக ஒரு ஆணுக்கான திருமண வயசுங்கிறது 24-25ங்கிறது சரியான வயசு. இப்போ அந்த வயசில் என்ன செய்ய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து வீட்டில் கேட்கவும் முடியாது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சில நேரம், ஏன்னா அவருக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், ஒரு 10-15 ரூபா சம்பளம் வாங்குவார். அவர்கிட்ட போய் வந்து எங்கள் வீட்டில் போய் எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் மட்டும் பண்ணாமல் இருக்கேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லவும் முடியாது அவர்கிட்ட, சரிங்களா. ஒருவேளை சொன்னாலும் இப்போயும் அவனுக்கு என்ன அவசரம் பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வருமானம் என்பது குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஒருத்தர் வந்து அந்த திருமணத்திற்கான அந்த வயதையும் அந்த பக்குவத்தையும் அடைந்ததாக நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கால தாழ்த்தாதீங்க. ஒரு 23 வயசு 24 வயசு 25 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஒரு திருமணத்திற்கான எலிஜிபிளான பர்சனாக இருக்காரு, மற்றபடி மற்ற பக்குவங்கள்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னா அவருக்கு காலம் தாழ்த்தாமல் என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க. அப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படின்னா அவர்கிட்ட வசதி கம்மியாக இருக்குது, இன்கம் சோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எக்கூனும் ஃபராக யுகுனிகம் உள்ளாகும் இப்போதலிகி, அவர் வந்து ஏழையாக இருந்தாலும் திருமணத்தின் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான். ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார், அல்லாஹுடைய தூதரே எனக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, கல்யாணம் முடியுங்கிறாங்க, சரிங்களா. கல்யாணம் முடித்து கொஞ்சம் காலத்தில் திருப்பியும் வரார், திருப்பியும் வராது, வந்து சொல்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரே வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடியு அப்படிங்கிறாங்க. அவர் ரெண்டாவது கல்யாணம் முடித்து நல்ல வசதியாகிறார், சரிங்களா. அல்லாஹு தாலா அவருக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்துட்றான், யார் வீட்டில் போய் ரெண்டாவது காசு எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, அதனால் பள்ளியில் இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த ஹதீஸை சரியான முறையில் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிடாதீங்க அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து திருமணம் என்பது என்ன அப்படின்னா ஒரு அபிவிருத்திக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த செய்தி நமக்கு வந்து சொல்லுது. அப்போ அந்த வயசு இருக்குது, திருமணத்திற்கான பொருளாதாரத்தோடு சேர்த்து மற்ற விஷயங்களும், அவர் அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவார் அப்படின்னா அந்த திருமண வயது வந்தோன்னே பெற்றோர்களோ பொறுப்பாளர்களோ அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ ஒருத்தர் கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளால் கல்யாணம் முடித்து குடும்பத்தை ஓட்டுவதற்கு நமக்கான திறமைகள் என்பது சொற்பமானதாக இருக்குன்னு ஒரு கருதினார் அப்படின்னா அவர் கொஞ்ச காலம் பொறுக்கலாம். வல் எஸ் ஆஃபிஃபில்லதீன லா யஜூன் நிக்காகன் ஹத்தா யுகனியமுல்லாம் முதலிகி, அதாவது இன்னும் என்னால் வந்து சீக்கிரம் வந்து முன்னேறிட முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கிறவர், இப்போ இருந்தோம்னா என்னால் முடியாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம், கொஞ்சம் பக்குவமாக மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் செய்யாமல் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் காத்திருந்து பத்தினித்தனமாக இருந்து அந்த திருமணத்துக்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப வந்து பொருளாதாரம் என்பது ஒரு திருமணத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தடை கிடையாது. திருமணம் முடிச்சா அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொடுத்துருவான். அதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையை சொல்லி தராங்க, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர், உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை தரட்டும், உனக்காக மற்றதுலையும் பரக்கத்தை தரட்டும். அலைக்க அப்படின்னா உனக்காக மற்றதுல இருக்காலையே, மற்ற போன்ற வியாபாரத்திலையோ மற்ற விஷயங்கள்லையோ உனக்கு அப்போ பறக்கத்தை தரட்டும், உங்கள் ரெண்டு பேரும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒருத்தர் திருமணமே முடிக்காமல் மூத்தா போயிடுறாரு. அது திருமணமே முடிக்காமல் வாழ்ந்து அப்படியே என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் அவருக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் கூட இருக்கலாம், அப்படியே என்ன செய்ய மரணித்தார் அப்படின்னா, அவர் வந்து ஈமானில் குறைவுள்ளவராக என்ன செய்யவும் பார்க்க முடியாது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஒரு காரியத்தை செய்யாதவராக இருப்பாரே தவிர, அது வந்து குற்றத்திற்குரிய ஒரு காரியமாக ஈமானுடைய பூரணங்கள் இல்லாத ஒரு நிலையில் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா அவர் போக மாட்டார். ஆனால் என்னன்னா, அவருக்கென்று உள்ள உணர்வுகளை வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா வீணடித்தவர் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும். ஒருவேளை அல்லாஹ் அவர் என்ன செய்யலாம், அது சம்பந்தமாக கேள்வி கேட்கலாம், இல்லாத மன்னிச்சும் அவரை விடலாம். ஆமாங்க, சேர்த்து கேக்குறீங்க. அதாவது ரெண்டு விஷயத்தையும் சொல்லிடுறேன். திருமணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, அதில் வந்து எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. அது வந்து தனித்தனியாக தான் வருது. அந்நிக்காகும் சுன்னத்திங்கிறது ஒரு ஹதீஸு, ஃபமர் ரஹீபான் சுன்னத்தி பலைசி மின்னிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஹதீஸ், ரெண்டும் வந்து ஒன்றா வரலை சரிங்களா. முதல்ல அது, அதாவது ஒரு சுன்னாவை புறக்கணித்தார் அப்படிங்கிறப்ப, அந்த சுன்னாவை புறக்கணித்தவராக அவர் பார்க்கப்படலாம், ஒருவேளை வந்து என்ன செய்வார், குற்றம் பிடிக்கப்படலாம், மார்க்கத்தை விட்டு வெளியே போவாரான்னா கிடையாது. சுன்னாவை வந்து செயல்முறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை இருந்து வேணும்னே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னா தான் பழைய சமின்னியில் வருவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, அவருடைய இயலாமை, வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், அது அவருக்கும் அல்லாவுக்கும் உரியதாக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, அமர் நகைபான் சுன்னத்தி பழைய சமின்னி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம கொண்டு வர முடியாது. இருக்கு, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, பொண்ணு கிடைக்குது, அவருக்கு எல்லாம் முடியுது, எதுக்கு நான் மட்டும் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படிங்கிற அந்த ஒரு புறக்கணிப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பழைய சமின்னியில் வருவாங்க. மற்றபடி என்ன அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த இதில் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் சரிங்களா. பண்ண கேள்விக்கு வருவான். அதாவது திருமணத்தில் பெண் வீட்டாரர் போடக்கூடிய சாப்பாடை சாப்பிடலாமா, சாப்பிடாமல் நிறையா பேர் போயிடுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது கூடுமா கூடாதா, வலிமா தான் சாப்பிடணுமா, பெண் வீட்டு சாப்பாடே சாப்பிடக்கூடாதா, பெண் வீட்டுக்காரவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டு என்ன செய்கிறாங்க, உணவு கொடுக்குறாங்க, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்னால் அடுத்து வந்து ஜாக்கில் வந்து இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டாவது, அது அப்புறம் பார்த்துக்குவோம். பொதுவாகவே வந்து திருமணம் அப்படின்னு வரும்பொழுது திருமணத்தில் வந்து விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவுலியம் அப்படின்னு தான் மார்க்கம் சொல்லுது. ஒருவர் திருமணம் முடிக்கிறார் அப்படின்னா திருமணத்தின் போது விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் பெண் வீட்டாரை சார்ந்ததல்ல அப்படிங்கிறத தெளிவாக நம்ம விளங்கிக்கணும். ஒரு வீட்டில் கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த விருந்து என்பது பெண் வீட்டாரை சார்ந்ததல்ல, விருந்தை வந்து கல்யாணத்து அன்னைக்கே கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் என்றும் கிடையாது. கல்யாணத்து அன்னைக்கும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாளும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறது யார் விருந்து கொடுக்கணும் அப்படின்னா, வலிமா அப்படிங்கிற ஒரு விருந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் மணமகன் கொடுக்கணும் சரிங்களா. மணமகன் தான் என்ன செய்யணும், திருமணத்தில் விருந்து கொடுக்கணும். அந்த விருந்து தான் வலிமா விருந்து, அதை வந்து கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லுது மார்க்கம். ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சிடுறாரு, நம்மள்கிட்ட சொல்கிறானே எனக்கு வலிமா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பெறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப, அவுலிம் வலவ பி சாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து எங்களுக்கு வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகபட்சமாக ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்தின் போது ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்துருக்குறாங்க. அதே போல பாலாடை கட்டிய வழிமா கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்தாப்புல அதிகமான பேரையும் கூப்பிட்டுருக்கிறாங்க, கொஞ்சமான பேரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வலிமா விருந்து கொடுத்துருக்குறாங்க. வலிமா விருந்து குறிப்பிட்ட ஒரு 150 பேர் 200 பேர் 250 பேர் 500 பேருக்குள்ள தான் கூப்பிட்டு வலிமா விருந்து கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வலிமா விருந்து கொடுக்க முடிஞ்சால் அதை கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து இந்த ஒரு கேள்வியும் கேட்பீங்க, வலிமா விருந்து நிறையா பேரை கொடுக்கலாமான்னு, அதுக்கு சேர்த்து சொல்லிடலாம். சரிங்களா, ஒரு மனிதருக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. விருந்துங்கிறது மார்க்கம் அனுமதித்த அங்கீகரித்த ஒன்று, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி. நான் நிறைய பேருக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த விருந்து கொடுக்கறது மார்க்கத்துக்கு முரணாக ஆகாது. அப்போ திருமணம் அப்படின்னு வரும் பொழுது திருமணத்தில் வந்து விருந்து அப்படிங்கிறது வலிமா விருந்துங்கிறது தான், திருமணத்திற்காக சொல்லப்பட்ட அறியப்பட்ட விருந்து வலிமா விருந்து தான். சரிங்களா, இது மார்க்க அடிப்படையில் வந்து அனுமதிக்கப்பட்டது, கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம். இப்போ திருமணத்தின் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெண் வீட்டார் விருந்து கொடுக்குறாங்க. அது வந்து சட்டமாக ஆக்கப்பட்டால் அது தவறு. எப்படின்னா, இங்கே பாருங்கள், கல்யாணம், அந்த கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இத்தனை பேர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், விருந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் விருந்து கொடுக்கப்படுதுன்னா அது தவறு, முற்றிலும் தவறு. அதில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊரில் எங்கள் ஊர் செயல்லாம் இருக்குது, என்ன செய்வாங்க, அந்த முட்டை அந்த ஈரல் அதெல்லாம் ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருவாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்காருவாங்கல்ல, அப்போ முட்டை என்ன செய்வாங்கன்னா, ஈரல் முட்டையெல்லாம் வைப்பாங்க. ஈரல் வைக்கலன்னா கல்யாணத்தில் சண்டையே நடக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்கு ஈரல் வைக்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெண் வீட்டு விருந்து அப்படின்னா முற்றிலும் தவறானது. அப்படிப்பட்ட விருந்துக்கு என்ன செய்யலை, மார்க்கம் வந்து அனுமதி அளிக்கலை. ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார், முடிக்கக்கூடிய நபர் என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய மகளுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்குறேன், நான் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நான் என்ன செய்கிறேன், ஒரு உணவு கொடுக்கலாம் விருந்து கொடுக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது கல்யாணத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயோ அல்ல கல்யாணத்து அன்னைக்கோ அந்த கல்யாண சந்தர்ப்பத்திலேயோ நான் விருந்து கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விருந்தை கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது, அந்த விருந்தை சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் வலிமாவை புறக்கணித்துட்டு அந்த விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வலிமா கொடுக்குறேன் மாப்பிள்ள சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் அப்புறம் கொடுங்க, நாங்கள் முதல்ல கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தவிர மற்றபடி ஒருத்தர் விருந்து கொடுத்தா அதில் சாப்பிட்றதுல எந்த விதமான குற்றம் கிடையாது. ஏன்னா அது விருந்து ஒரு ஹலாலான அடிப்படையில் தரப்படக்கூடிய விருந்து. நான் வந்து ஒருவேளை நினைக்கிறேன் இந்த விருந்தை சாப்பிட்றது வந்து ஒருவேளை மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமோ நினச்சி ஒருத்தர் ஒதுங்கி போகிறாருன்னா அவரை நம்ம என்ன செய்ய முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனால் வந்து அது தவறு இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக்கணும். ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் என்னால் கொடுக்க முடியும், விருந்து கொடுக்க முடியுன்ற அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப இதுதான் சந்தர்ப்பம். நம்மளாம் என்ன செய்ய போகிறது இல்லைன்னா, வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் மட்டும்தான் நம்ம விருந்து கொடுக்குறோம். நம்ம வந்து சஹாபாக்கள் மாதிரி திடீர்னு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி வாங்கப்பா எல்லோரும் வாங்க அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, விருந்துங்கிற அந்த நடைமுறையே நம்மள்ட்ட இல்லை. விருந்து பரிமாறிக்கிற நடைமுறை நம்மள்ட்ட இருக்கானா, கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஒரு வீடு கட்டினா அதுக்கு ஒரு விருந்து, திருமணம் முடித்தா விருந்து அப்படிங்கிறப்ப ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படை இல்லாமல் ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையில் தரும் பொழுது தாராளமாக என்ன செய்யலாம், கல்யாணத்துக்கு முன்னால் தராலை அந்த கல்யாணம் முடிஞ்சவொன்னு தரார் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். வலிமாவை கலட்டி விட்டு விட்டு, வலிமா என்பதை புறக்கணித்து விட்டு தரக்கூடிய விருந்தாகவோ அல்லது நிர்பந்தப்படுத்தப்பட்ட விருந்தாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்ன கேட்டீங்க, அதாவது இந்த விருந்தே சிங்கிள் விருந்தே கூடுனாச்சு, ஷேரிங் விருந்துல என்ன பிரச்சனை இருக்கு, சிங்கிளே கூடும் போது ஷேரிங்ல என்னது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ திருமணத்தில் வந்து நிறைய ஆடம்பரங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த திருமணத்தில் நிலை என்ன. இப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, திருமணத்தில் வந்து ஒரு கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு குடும்பத்தார் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா உட்கார, குடும்பத்தை தவிர யாருமே இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் மணமகன் மணமகளை ஒன்றா உட்கார வச்சு அழகு பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றமாகவோ தவறாகவோ கிடையாது. அதாவது எல்லாரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே, அதாவது நம்முடைய குடும்பத்தார் அல்லாதவர்கள் மகரம் அல்லாதவர்கள் எல்லாரும் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே மணமகன் மணமகளை மேடையேற்றி ட்ரோனை பறக்க விடுறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரியான தேவையற்ற பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நான் என்னால் வீணடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீணடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யும்போது வீண் விரயம் என்ற கேட்டகரியில் அந்த திருமணத்தை புறக்கணித்து தான் ஆகணும். ஏன்னா வீண் விரயம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பாத ஒன்று. வீண் விரயம் என்பது சைத்தானுடைய செயல் அப்படிங்கிறத மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக்காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் அது போன்ற திருமணங்களை வந்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அந்த தீமையை என்னால் தடுக்கணும், கையால் தடுக்கணும் அல்லது நாவால் தடுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சந்தர்ப்பங்களில் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்படி நடக்குது இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஈமானிய பலம் இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்குன்னா அந்த இடத்த புறக்கணிப்பது தவிர சிறந்தது வேற எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து கல்யாணத்தை வந்து பேசி போடலாமா அப்படின்னா, பேசி போடுறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியெல்லாம் இல்லைங்க. அதாவது ஒருத்தரை வந்து திருமணம் பேசிட்டு பல வருஷங்களோ அல்லது சின்ன வயசுலேயே பேசி போட்டு பிறந்த உடனே உனக்கு இது இதுக்காக தான் பேசி போட்டு பல வருடங்களுடைய காத்திருப்புகளுக்கெல்லாம் வந்து மார்க்கம் வந்து அனுமதியே கொடுக்கல. திருமணம்ங்கிற நடைமுறை எப்படி இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முன்மாதிரி இருக்குது. என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை அலி ரதியல்லாஹு அன்ஹு கட்டி வைக்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தவொன்னே அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க. இந்த மாதிரி திருமணம் முடிச்சு வைக்கலான் இருக்கேங்கிறாங்க. சரி முடிச்சு வைங்கிறாங்க. அடுத்து அலி ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பேசுகிறாங்க, திருமணத்தை முடிச்சு வைக்கலான்னு நினைக்கிறோன்னு சரின்னு அவங்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சோன்னே உங்கள்ட்ட மகர் கொடுக்கறதுக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சில போர் தடவாளங்களுடைய பொருட்கள் இருக்குங்கிறாங்க. அந்த பொருட்களை உஸ்மானுக்கு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு விலைக்கு வாங்கிக்கிறாங்க. விலைக்கு வாங்கினோன்னா திருமணம் பேசப்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா அடுத்து உடனே என்ன செய்யுது அப்படின்னா மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் நடக்குது. சரிங்களா, இது ஒரு நடைமுறை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம காட்டி தந்திருக்கிறாங்க. அதை விட்டு நம்ம வந்து வருஷக்கணக்காகவோ மாதக்கணக்காகவோ போட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே ஃபோனில் பேசி சண்டை போட்டு கல்யாணத்துக்கு முன்னாலே பிரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆகி போகுது. அப்படி தான் என்ன செய்ய நடந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு விஷயம் அனுமதி இல்லை அப்படின்னா அதனுடைய முடிவு இப்படி தான் இருக்கும். அதனால் திருமணம் பேசுகிறோம் அப்படின்னா எவ்வளோ விரைவாக திருமணத்தை வைக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக வைக்க முடியும். திருமணத்துக்கு தயாராகிட்டு தான் திருமணமே பேசணுங்க. திருமணத்தை பேசிட்டு திருமணத்துக்கு தயாராகக்கூடாது. திருமணத்துக்கு தயாராகிறப்பே நான் திருமணத்துக்கு என்ன செய்யணும், நான் தயாரான பிறகு திருமணத்தை பேசும்போது தான் விரைவாக திருமணம் முடிக்க முடியும். கல்யாணத்தை பேசிட்டு அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதுங்கிறது சரியான ஒரு நடைமுறை கிடையாது. ஒரு அழகான ஒரு நடைமுறை, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, பேசி முடித்தோன்னே பொருளாதாரத்துக்கான அடுத்த ஒரு சோர்ஸ் ரெடி ஆகுது, ரெடி ஆனோன்னு கல்யாணம் முடிஞ்சிருது. எவ்வளோ அழகான ஒரு நடைமுறை பாருங்கள். அதை தான் நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். சரிங்க ஜி, ஆஃப்லைனில் போகும். அதாவது முதல் கேள்வி வந்து உறுப்புகளை தானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உறுப்புகளை தானம் செய்வதை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சரிங்களா, சில அறிஞர்கள் ஒருத்த உறுப்புகள் தானம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க, சில பேர் உறுப்புகள் தானம் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் எப்படி மௌத்தா போனாரோ அப்படி என்ன செய்யணும், அடக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து உறுப்புகளை தானம் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க உறுப்புகளை தானம் செய்யலாம், தானம் செய்கிறனால வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்வு கொடுக்குற மாதிரி ஆகுமே அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது ரெண்டு விதமான கருத்துமே இருக்குது. நமக்கு எது சரியோ அதை வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு, இறந்த பிறகு அவருடைய கண் எடுத்து யாருக்காவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். இறக்கிறதுக்கு முன்னாலே வந்து இந்த மூளைச்சாவு ஏற்பட்டுன்னு சொல்லி இருக்கிற உயிரை கொன்று அப்படி உறுப்பு தானம் பண்ணுறாங்களே, அதை இருக்கிறதுலேயும் பெரிய பாவம் அது. சரிங்களா, அதுதான் இன்றைக்கி வந்து சமீபமாக நடந்துகிட்ருக்குது. என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏற்பட்டுச்சா இல்லை ஏற்பட வச்சானா எதுவும் நமக்கு தெரியாது. என்ன செய்கிறாங்க, உடனே கண்ணை எடு, ஹார்ட் எடு, கிட்னி எடு, அதை எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு உயிரை வந்து அநியாயமாக கொள்கிறாங்க. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது, ஒருத்தர் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல கூட அவர் வந்து நான் வாழலாமா வேணாமா அல்லாட்ட சாய்ஸ் தான் கொடுக்கணும். அல்லாவிடத்தில் ஒப்படைக்கணுமே தவிர நானாக என்ன செய்யக்கூடாது, என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் அஹயினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி பத்தவஃபனி மாகாணத்தில் வஃபாத்து கயிறு இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கிறார், அவர்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறப்ப, யாரெல்லாம் நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ செய், நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய் அப்படின்னு தான் என்ன செய்யணும் கேட்கணும்னு சொல்லுதே தவிர, இப்படி ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டார் இனிமேல் பிழைக்கவே மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர்ப்பெல்லாம் எடுத்து கொடுக்கறது என்பது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது கேள்வி வந்து என்ன கேட்டீங்க, ஷியாக்கள் யார் அப்படின்னா இஸ்லாமிய விரோதிகள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள். அவங்க அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த கொள்கைகளையும் அந்த கொள்கைகளை மக்கள் மத்தியில் பரப்பவே கூடாது, அதுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை வந்து பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு யூதர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான் ஷியாக்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் முஸ்லீம்களே கிடையாது, முஸ்லீம்களுடைய போர்வையில் இருந்தாலும் அவங்க முஸ்லீம்கள் கிடையாது. அவங்க ஒட்டுமொத்தமாக குரானையும் ஏற்றுக்க மாட்டாங்க, சுன்னாவையும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறோம், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவனை ஏற்றுக்கிறோம், அந்த 12 தலைவர்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, முழுக்க முழுக்க அவங்க வந்து இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், முரணானவர்கள். மூணாவது வந்து ஃபிட்னஸை பற்றி கேட்டீங்க, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அது ஒரு ஞாமத் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்கிறாங்க. ஒருவர் எந்த அளவுக்கு அவருடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவரால் வந்து செலவிட முடியுமோ, அதாவது முயற்சி செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு என்ன செய்யணும் செலவிடலாம். ஆனால் அதுவே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவருடைய உயிரையும் மாய்க்கக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் நிறைய ஃபிட்னஸில் உள்ளவங்க ரொம்ப சீக்கிரம் மூத்தா போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறது வேற, அது எதனாலனா அவன் தன்னை வந்து ஃபிட்னஸ் உடம்ப வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என்ன கட்டுடலாக வைத்துக் கொள்வதற்கா, அதுக்கு வந்து என்ன செய்யறான், உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொல்லி ஒரு 38 வயசுல 40 வயசுல 45 அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தாலும் அவன் இதிலேயே வந்து என்ன செய்யறான் அப்படின்னா தன்னை வந்து லயித்து கொண்டு தனக்கு என்ன உணவு தேவையோ, தன்னுடைய ஆரோக்கியத்திற்கான உணவு தேவையோ அந்த உணவையும் புறக்கணித்து என்ன செய்யறான் அப்படின்னா ஃபிட்னஸ்ங்கிற பேரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. அதுவும் கூடாது. என்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மார்க்கம் காட்டி தந்த வழியில என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்யலாம், நான் வந்து உடற்பயிற்சி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்காக உடற்பயிற்சி செய்யாத அளவு பார்த்து நீங்கள் எல்லாம் செய்யலை, நீங்கள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க, நம்மளாலாம் முடியாது, அதனால விட்டுருங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, என்னுடைய உம்மத்தில் 73 கூட்டமாக பிரி, அதாவது பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும், அதில் வந்து ஒரே ஒரு கூட்டம்தான் சொர்க்கம் செல்லும், மற்ற கூட்டங்கள் எல்லாம் நரகத்துக்கு போகும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சரதாசன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நபி சரதாசன் அதோடு முடிச்சிருந்தா நம்ம ஒரு நாங்கள் தான் அது நாங்கள் தான் அது நாங்கள் தான் அதுன்னு யார் வேணால் சொல்லிக்கலாம் சரிங்களா. அல்லாஹுடைய தூதர் சரதாசன் அதை சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இந்த நாளில் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கை உடையவர்கள்தான் என்ன செய்வாங்க சொர்க்கம் செல்வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கொள்கை யார் அந்த கொள்கையை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க வந்து வேறு பல பேர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் ஒரு ஜமாத்து மக்களை வந்து ஒரு ஜமாத்துடைய கட்டுக்கோப்பில் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த அமைப்பு. நீங்கள் எங்கள் ஜமாத்தை பற்றி கேட்டீங்க அப்படின்னா, நான் என் ஜமாத்தை எங்கள் ஜமாத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்தினா மக்கள் வந்து பிரிந்து பிரிந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குரான் சொன்ன அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து நிற்காதீங்க, ஒன்றிணைந்து செயல்படுங்க அப்படின்னாங்க. இந்த ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இது பல ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒரு ஜமாத்தாக இருந்தது. திருச்சியில் சலஃபி ஜமாத் இருந்துச்சு, கோட்டாரில் கோட்டார் ஜமாத்னு இருந்துச்சு, இதில் வந்து பெருண்ணாமட்டில் சலஃபி ஜமாத் இருந்துச்சு, இங்கே வந்து அன்சார் ஜமாத்துன்னு இருந்துச்சு, இந்த மாதிரி பலரும் பல்வேறு பிரிவுகளில் இருந்தாங்க. அப்போ தாவா ரீதியாகவும் மக்கள்கிட்ட வந்து தாவாவை கொண்டு போகிறதுக்கான ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எல்லா மக்களும் ஒன்றிணைந்து பேசி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே தலைமையின் கீழாக செயல்பட்டு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மார்க்கத்தை கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜமாத். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் குரானும் சுன்னாவும் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப நான் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த எங்க ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஜமாத்துன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இது வந்து ஒரு ஜமாத், ஒரு ஒருங்கிணைப்போல தான். இந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள் யாரெல்லாம் ஒருங்கிணைச்சு மக்களை வழி நடத்துறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவங்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து மானா அலைஹி வஸ்ஹாபி அப்படிங்கிற அந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க எல்லாத்தையும் அந்த ஒரு கூட்டமாக தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம், மற்றவன்லாம் முஸ்லிக்கு, அவன் பின்னால் தொலவும் செய்யாது, அவன் பின்னால் அவன்லாம் நரகவாசி அப்படிங்கிற மாதிரியான அந்த டிக்ளரேஷன் என்ன செய்ய முடியாது. உலகத்தில் யாருக்கும் குடிக்கிறதுக்கான அதிகாரமும் என்ன செய்ய கிடையாது. அப்போ 72 கூட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஜமாத்துகளை வச்சு நம்ம பார்க்க முடியாது. இப்போ மஹல்லா ஜமாத்துன்னு இருக்கு, நான் வந்து இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவன், என்னுடைய மஹல்லா ஜமாத்திலே நான் இருப்பேன், அவனை ரெண்டு கூட்டத்தில் இருக்கோன்னு நினச்சிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மஹல்லா ஜமாத்து இருக்கும், ஊர் ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும், ஊர் ஜமாத்திலே இருப்போம். ஒரு ஆலூருக்குன்னு ஒரு ஜமாத்து இருக்கும், முதுகலத்தூருக்குன்னு ஒரு ஜமாத்து இருக்கும், இந்த மாதிரி ஜமாத்துகள் இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு கட்டமைப்போடு இருந்து ஏதாவது ஒரு நன்மைகளை செய்வதற்காக உருவாக்கப்படாதான். அப்போ அதில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இப்போ வந்து இதுலேயும் இருப்பாங்க. அப்போ இதை வந்து என்னென்னா குரான் சொன்ன அடிப்படையில் சரியாக செயல்படுவதற்காக நம்ம ஒரு ஜமாத்தில் இருப்போம், ஊருக்கு ஒரு உதவி செய்வதற்காக இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து 72 கூட்டமாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 7500 இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஓ நம்மளே 4 ஜமாத்தில் இருக்கும், அதெல்லாம் இங்கே விஷயம். குர்ஆனும் சுன்னாவும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அந்த கொள்கையை சஹாபாக்கள் பின்பற்றி நடந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருந்தோமோ அதுதான் அந்த கொள்கை. அதற்கு பேர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அல்லாஹுடைய அல்லாஹ் மற்றும் அல்லாஹ் தூதர் அல்லாஹுடைய தூதருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் அஹ்லு சுன்னா. சுன்னாங்கிறது குரானையும் குறிக்கும் ஹதீஸையும் குறிக்கும் சரிங்களா. அஹ்லு சுன்னா அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியை எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அகலு சுன்னாக்காரர்கள். வல் ஜமா அப்படின்னா ஜமாஅத்து சஹாபா, எந்த அகலு சுன்னாவை சரியான முறையில் பின்பற்றி நடந்தாங்களோ சஹாபாக்கள் அவங்க தான் அகலு சுன்னா வல் ஜமாஅ. அதை அவங்க சொன்ன அந்த கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களாம் அந்த ஒரு கூட்டத்தினர் தான். அவங்க வந்து அஹலதீஸா இருக்கலாம், ஜாக்கா இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம் சரிங்களா. வஹி மறுப்பாளர்களைலாம் இந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியாதுங்கிறதையும் அதிகபட்ச தகவலா சொல்லிடுறேன். கேளுங்க, அதாவதுங்க சூரத்து சபாவில் வந்து நம்ம அந்த பாவத்தை பற்றி பேசணும், கூட சபாவாசிகளை பற்றி பேசணும். அந்த சபாவாசிகளை பற்றி பேசும்போது இபிலீஸ் வந்து அவர்களை வழிகெடுத்துட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பயன்படுத்தினதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வந்து இங்கே மட்டும் பயன்படுத்துகிறானே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொதுவாக வந்து வழிகெடுத்தல் அப்படிங்கிறது இபிலீஸுடைய வேலை தான் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. எல்லா இடங்கள்லையும் வந்து வழிகெடுக்கிறவன் யார் அப்படின்னா இபிலீஸ் தான். வைஃப் அவன் என்ன செய்வான் அப்படின்னா எப்படியாவது வந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறான், முன்னால் உட்காடுறான், பின்னால் எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறாங்கிறத அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தினான். அது தனிநபராக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் எல்லாமே அப்படிதான். இந்த இடத்துல ஏன் வந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, ஒரு மாபெரும் அருட்படை, ஒரு மாபெரும் அருட்படை, சொர்க்கம் என்பது மாபெரும் அருட்படை அப்படிதானே. அந்த மாபெரும் அருட்கொடையிலிருந்து வெளியே தள்ளுறதுக்கான ஒரு வேலை என்ன செஞ்சான் அப்படின்னா சைத்தான் பார்த்தான் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய அருட்கொடைகளை கொடுத்துருந்தான். அந்த அருட்கொடையை வந்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை கெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அந்த ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எடுத்தான். ஒரு சமூகத்தில் ஒன்று ரெண்டு பேராக தேரணும்ல, அப்படி தேராமல் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த மாதிரியான நிலைக்கு போனனால தான் அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துறானே தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய அமல்களால் மட்டும் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, மாறாக அல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் சொர்க்கம் செல்வீங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸை தானே கேட்குறீங்க. அதாவது அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமல் செய்யக்கூடாதுங்கிறது அல்ல, அந்த ஹதீஸுக்கான அர்த்தம் வந்து நீங்கள் அமலே செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுறதல்ல. உங்கள்கிட்ட அமல்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் உங்களுடைய அமல்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் அந்த அமல்கள் பாதுகாக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அல்லாஹுடைய அருள்னால தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. மாறாக அமல்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போகுன்றதுக்காக சொல்லப்படல. மனுஷன் தானே, மனிதனுடைய அமல்கள் வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு வந்து அல்லாஹுடைய அருள் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த அமல்கள் வந்து சில நேரங்கள் வந்து நம்மளை அறியாமலே வந்து தவறி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் வரும்போது அல்லாஹு தஆலா உங்களை அவனுடைய அமல்களை பாதுகாத்து அந்த அமல்களை வீணாக்காமல் அதை கொண்டு உங்களை வந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. மாறாக அமல்களுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிற கருத்தில் சொல்லப்படலாம். இது சம்பந்தமாக ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இருந்தாலும் நம்ம சுருக்கமாக சொல்லிடுறோம். அதாவது சஜிதாவுடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக சஜிதா செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் சஜிதா செய்யறது ஆக சிறந்தது. அப்போ நான் வேணும்னே நான் சஜிதா செய்ய மாட்டேன், எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து சரியில்லை. சரிங்களா, சஜிதாவை புறக்கணிக்கணுங்கிற நோக்கம் இருந்தால் அது தப்பு தான். அப்படி இல்லை, அனுமதி இருக்குதே அப்படிங்கிற அடிப்படையில் சஜிதா செய்ய மாட்டேன் தான், ஒன்றும் வந்து குற்றமும் இல்லை. ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையுடைய அந்த வசனங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை சஜிதா வசனம் ஓதணும்னு இருக்கு, அந்த சஜிதா வசனத்துக்கு சஜிதா செய்யணும்னு நாம் பார்த்த வரைக்கும் இல்லை, அதனால நாங்கள் சஜிதா செய்கிறதில்லன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஏகோபித்த ஒட்டுமொத்தமாக உம்மாவும் என்ன சொல்லுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சஜிதா ஓதுனா சஜிதா ஓதி சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதை வந்து புறக்கணிக்கணுன்ற நோக்கம் இல்லை அப்படின்னா அதில் எந்த தவறும் இல்லை. வஹி மறுப்பாளர்கள் பின்னால் நின்று தொழுகலாமா தான் கேள்வி. அந்த வஹி மறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொலை வைக்கிறது இல்லை, ஏன்னா பல பேருக்கு அவங்களுக்கு தொலை வைக்கவே தெரியாது, அது வேற விஷயம். அது வந்து அப்படிப்பட்ட அந்த பள்ளிகள்லையும் அவர்கள் பின்னால் நின்று தொழுகலாமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தானே. எப்படி வந்து இணை வைப்பாளர்கள் பின்னால் நின்று தொழ முடியாதோ அதே போல் வஹி மறுப்பாளர்கள் பின்னால் நின்று தொழ முடியாது. தொலை வைப்பவர் இணை வைப்பாளரா அல்லது வஹி மறுப்பாளரா, வேணும்னே குரான் சொன்னா மறுக்கக்கூடியவரா அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும். அப்படிப்பட்டவராக இருந்தால் அவர் பின்னால் நின்று தொழ முடியாது. இல்லை அந்த மாதிரியான சிந்தனை இல்லாதவங்க அப்படின்னா அதில் தொழுவதில் எந்த தப்பும் இல்லை. அப்படின்னா அந்த இடத்துக்கு போக வேண்டியதில்லை, தொழவே வேண்டியதில்லை. வேற சந்தர்ப்பம், அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, இப்ப முடிச்சோன்னா என்ன செய்வாங்கன்னா வேற பள்ளியே இல்லை அந்த பள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஒரு இமாம் இருக்கிறார், அவருக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவர் தொலைவைக்க வந்திருக்கிறார், அவர் தொலை வைக்கிறாரு, அவருக்கு வந்து இவங்களுடைய வகி மறுப்பு சிந்தனைங்கிறது என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவராக இருக்கு, இப்போ எல்லா இடத்துல அப்படி தானே, வடநாட்டுக்காரங்க ஊர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா பள்ளிவாசல்லையும் எல்லா இமாமத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க, மோதினாவும் அவங்க தான், நேராக போவாங்க ஓட்டு போடுவாங்க திருப்பி வந்து என்ன செஞ்சிருவாங்க நம்ம ஊரில் இருந்துருவாங்க. அதுதான் அவங்க எப்போதும் அப்படி தான் இருக்கிறாங்க, நிறைய இடங்களில் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை தான் செய்வாங்க. அதுவே அப்படிப்பட்டவங்க பின்னால் தொழுவுறதே யோசிக்க வேண்டியதுன்னா ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியல, அல்லாஹ் எங்கே இருக்கானே தெரியலை, கொள்கையே தெரியலை, கொள்கை தெரியாதவனுக்கு பின்னால் நின்று தொழுகிறதுக்கு தொழாமல் என்ன செய்யலாம், நம்ம இருந்துடலாம். ஆக ஒருத்தர் வஹி மறுப்பாளர் அப்படிங்கிறப்ப வஹி மறுப்பு தான் பிரதான கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய எல்லாமே இயங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பள்ளியை புறக்கணிப்பதும் அவங்களுக்கு பின்னால் நின்று தொழாமல் இருப்பது தான் ஆக மேலானது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா அத்தஹியாத்தில் வந்து அத்தஹியாத் ஓதுவதற்கே வந்து நேரம் தர்றதில்லையே, அதை பற்றி என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அத்தஹியாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொழுகையில் இரண்டாவது ரக்காத்திலையும் இறுதி ரக்காத்திலையும் ஓதக்கூடியது தான் அத்தஹியாத். அத்தஹியாத்தை பொறுத்த வரைக்கும் முதல் அத்தஹியாத்தில் ஒருவர் சலவாத்து வரைக்கும் ஓதுவது சிறந்தது. அத்தஹியாத்திலிருந்து ஆரம்பித்து இன்னக்கு ஹமீது மஜீது வரைக்கும் ஓதுவது சிறந்தது. அல்லது குறைஞ்சபட்சம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூல் வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு கம்பல்சரி முதல் அத்தஹியாத்தில் ஓதியாகணும். அவர் சலவாத் வரைக்கும் ஓதினார் அப்படின்னா அது மேலானது அப்படிங்கிறத மார்க்கம் நம்ம கட்டியிருந்திருக்கு. அதே போல வந்து இறுதி ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதணும், சலவாத் ஓதணும், நான்கு விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துவா ஓதணும். அது இல்லாமல் அல்லாஹும் இன்னி தனம்து நஃப்ஸி துல்மன் கசீரன் வலா யஃபிரு துனூப இல்லா அந்த அப்படிங்கிற அந்த துவா ஓதணும். அது இல்லாமல் சில இன்னும் ரெண்டு துவாக்களை ஓதி கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹு மஃபிர்லி மா கத்தம் தோமா அஹரத்தோ ஒமா அழந்தோ மா அசரத்தோ அப்படிங்கிற அந்த துவா. அது இல்லாமல் இன்னொரு துவா இருக்குது, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க சபாத்தை ஃபில் அம்ரி வல் அஸீமத்தை அல ருஷ்தி வாஸ் அலுக்க சுக்ர பினாமத்திக்கங்கிற அந்த துவா இருக்குது. இந்த துவாவில் குறைஞ்சபட்சம் இறுதி அத்தஹியாத்தில் அத்தஹியாத்து செலவாத்து அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய நான்கு துவாக்கள் அல்லாஹும் இன்னி தலம் தினம் சீதுல்மன் கத்திரன் இது குறைஞ்சபட்சம் இந்த நான்கு ஓதி தான் ஆகணும். ஓதிட்டு சலாம் கொடுக்கணும். செலவாத்து வரைக்கும் ஓதிட்டு சலாம் கொடுத்தாலும் இந்த தொழுகை கூடும், போதுமானது தான். ஆனால் கம்பல்சரி ஓதுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்தது அந்த அவதுபிக்க அல்லாஹும் இன்னி அவதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம்ங்கிற அந்த துவா. அதுக்கடுத்து அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தொழுகையில் இறுதியாக ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த துவா தான் இது. ஒரு தொழுகையில் இமாமாக இருக்கிறவர் வந்து அவர் ஏதாவது ஒரு குறை விட்டார் அப்படின்னா அந்த மாமும்களும் அதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒட்டுமொத்த குற்றமும் யாரை சார்ந்தது தான், இமாமை சார்ந்தது தான். அப்போ யார் அப்படி செய்கிறாங்களோ நம்ம பள்ளிவாசலில் யாராவது செஞ்சாங்கன்னா இல்லை ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன், அப்படி செஞ்சால் சொல்லுங்கள் மாற்ற சொல்லிடுவோம். மற்ற பள்ளிகள்னால் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லி மாற்ற செய்யறதா இருந்தா மாட்டி தான் ஆகணும். அப்போ வந்து தொழுகையில வந்து கோழி குத்துற மாதிரி தொழுதா வந்து அந்த தொழுகை திருட்டு தொழுகன்னு சொல்லுறதா சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். யார் நாத்திகர்கள், அதாவது நாத்திகர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது என்ன இறை தூதர்கள் வந்து பின்தங்கிய சமூகத்திலிருந்து வரவே இல்லை அப்படின்னா வந்து இஸ்லாமும் வந்து ஒரு விதமான ஒரு மேம்போக்கு கொள்கையை தானே வந்து போதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. அப்படி அனுப்பவே இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன் அப்படின்னா மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனுடைய சமூகத்தில் பின்தங்கியவர்கள் தான், சிறுபான்மையினர் தான் எல்லாம் சொல்கிறான், அப்படிதானே. அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து, அதாவது சிறுபான்மை சமூகத்தை அல்லாஹு தஆலா பிரதிநிதித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மூசாவை இறை தூதராக்கினா, அதைத் தொடர்ந்து அவருடைய சகோதரையும் இறை தூதராக்கினா, அந்த சமூகத்தில் ஏராளமான தூதர்கள் வந்தாங்கிறதுக்கான செய்திகள் இருக்குது. அதனால வந்து அவங்க வாதம் என்பது அது குறை சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய வாதங்கள்ல ஒண்ணு. இன்னொன்று ஒரு சில அவங்க வாதத்தின்படியே வச்சுக்குவோம் அந்த மாதிரிதான் அப்படின்னாலும், அந்த தூதர் வந்துட்டு நான் என்ன கேட்கிறேன், ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டு நான் எல்லாத்தோடையும் சகஜமா இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்துக் கொள்கின்றேன் அப்படிங்கறதல்ல விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவரை தூதராக அனுப்பி அவர் வந்து ஒரு சாதாரணமாக சமூகத்தில் வந்து மனிதனாகவே மதிக்கப்படாத ஒருத்தரை வந்து மனிதனாக மதித்து அவர்தான் சமூகத்தில் அந்தஸ்திற்குரியவர் சொர்க்கத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு முன்னால் நிறுத்துறதுதான் பெரிய புரட்சி. அந்த புரட்சி இஸ்லாம் செஞ்சிருக்கு, சரிங்களா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அவங்க சேர்ந்த புரட்சியினை இவங்க சொல்ற குற்றச்சாட்டு மாதிரி முகமது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், அதுலேருந்து என்ன செஞ்சாங்க தூதர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தூதர் என்ன செஞ்சாரு, உயர்ந்த குலத்துக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்கல, சரிங்களா. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எவர்கள் இந்த சமூகத்தில் வந்து மனிதனாகவே மதிக்கப்படாதவர்களோ அவர்கள் எல்லாத்தையும் முன்னே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. எந்த சமூகம் தான் உயர்ந்த குறைசி சமூகம் என்னை விட அந்தஸ்து யாருக்குமே இல்லைன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால நீங்கள் யாரை அடிமையாக வச்சிருந்தீங்களோ அவருக்கு நான் உயர்ந்த அல்லாஹுடைய இல்லத்துல முதல் அந்தஸ்தை தரேன்னு சொல்லி மேலே ஏறி பாங்க சொல்ல வச்சாங்க. இதுதான் புரட்சி. இந்த புரட்சியை வந்து என்ன செய்யணும், வேற யாரும் ஏற்படுத்தலையே, இஸ்லாமத்தை தவிர வேற எந்த சித்தாந்தங்களோ எந்த கொள்கையும் ஏற்படுத்தலையே. அப்ப அப்படி ஏற்படுத்தினதே ஒரு பெரிய புரட்சி தானே, அதுதான் இங்க அதை அப்படித்தான் பார்க்கணும். அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கான அடிப்படையில் அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. 124,000 நபிமார்கள் வந்து நமக்கு 25 நபிமார்கள் தான் சொல்லப்படுது. அவங்கள வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு உயர்ந்த சமூகத்தினால் பலவீனப்படுத்தப்பட்டவங்களதான் வந்து தூதர்களாக வந்திருக்கிறாங்க, சமூகத்தை ஆளக்கூடியவங்களாக வந்திருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க சொல்ற வாதம் இஸ்லாத்த குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடிய வாதமா தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது தற்கொலை படை தாக்குதலுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் வந்து போர் நடந்துட்டு இருக்குது, அப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தற்கொலை படை தாக்குதலுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து குண்டை கட்டிக்கிட்டோ ஆயுதம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் போய் உள்ளே உழுகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல்ல தற்கொலை படை தாக்குதலுக்கு அனுமதியே கிடையாது, அது எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னை மாய்த்து கொள்வதற்கு அனுமதியே இல்லை. எந்த அளவுக்குன்னா ஒரு போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஒருவர் போரில் வந்து கடுமையாக போரிட்டு இருக்கிறார், அவருடைய வீரமும் அவருடைய போர் தந்திரமும் பார்த்து சஹாபாக்களை வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க, இப்படி ஒரு போர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கடுமையாக போரிட்ட ஒரு மனிதர். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் போரிடுறாரு, கண்டிப்பாக அவர் சொர்க்கவாசியாக தான் இருப்பார் அப்படிங்கிறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அவர் நரகவாசி அப்படிங்கிறார். நரகவாசிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போ ஒருத்தர் அவரை பின்பற்றிக்கிட்டே போகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய போருடைய வழிகள் தாங்க முடியாமல், அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் தாங்க முடியாமல், எந்த வாளால் போர் செஞ்சாரோ அந்த வாளை வந்து தரையில் நட்ட வச்சு அது மேலே விழுந்து என்ன செய்கிறாரு, தற்கொலை பண்ணிக்கிறார். இப்போ இதில் என்ன கவனிக்கணும்னா, அவ்வளவு தூரம் அந்த மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரை என்ன செஞ்சார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போரிட்டவர் தான் அவர். அவர் வந்து அந்த தவறை செய்தனால அவர் என்ன செய்கிறார், அவர் நரகவாசியாக பார்க்கப்படுறார். நரகவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அப்படின்னு இருந்தாலும் வந்து தற்கொலை படை தாக்குதல் ஈடுபடுவது என்பது குற்றம்தான், சரிங்களா. அதில் எந்த எக்ஸ்கியூஸும் மார்க்கம் தரலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர்களில் வந்து முன்னுடைய காலங்களில் வந்து இந்த மாதிரி தற்கொலை படை தாக்குதல் வந்து அனுமதிக்கப்பட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம அறிவுக்குட்பட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ வந்து நேரடியான மோதுதலுக்கும் தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக ஈடுபடுறாங்களே தவிர, தற்கொலை படை தாக்குதல் என்பது ஷேக் அகமது யாசின் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் தற்கொலை படை தாக்குதலை வந்து அவர் அனுமதி கொடுத்தார், செய்யுங்க வேணா வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். ஆனால் கடுமையான எதிர்ப்புகள் வந்து அறிஞர்களுக்கு மத்தியிலே வந்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த கட்டமைப்பு உருவாக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னா, நம்ம எதிர்த்தாக்கல் நடந்து சண்டை செய்யணும், எதிர்த்தாக்கல் செய்யணுமே தவிர இந்த மாதிரி ஒரு இழப்பை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்திலையும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஈடுபடுதல் என்பது பெரும்பாலும் 95-96% மேலே இல்லை. அப்படி இருந்தாலும் அது கூடுமானா கூடாது, அவ்வளோ. ஒரு மணி ஆச்சுங்களே, முடிச்சுக்கலாமே, நாளைக்கு வச்சுக்கலாமே. இசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, மசாமீர் என்பது ஷைத்தானுடைய காரியங்களில் ஒன்று, மசாமீர்களை ஒழிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அதனால வந்து எந்த இசையாக இருந்தாலும் மார்க்கம் அதை தடை செய்திருக்க தவிர அதை அனுமதிக்கிற பயானுக்கு பின்னாலும் அப்படின்னு சொல்லி எது போட்டாலும், அது எதுவாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ஃப்ரண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தடை தான், அவ்வளோதான். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க.